அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 23 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியிற்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ள தம்முடன் வருமாறு வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரனுக்கு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த விடுத்த அழைப்பை அவர் நிராகரித்திருப்பது பற்றிய செய்தி.
ஆகவே முதல் நீங்கள் மாகாண சபை குறித்தான அதிகாரங்கள் அவற்றை சரியான முறையில் கொடுத்துவிட்டு நீங்கள் இதனை செய்வது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு வெளிவிவகார அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றார்.
மஹிந்தவுக்கு இந்திய அரசு விடுத்த இந்த அழைப்பை பாரதிய ஜனதா கட்சி நியாயப்படுத்தியிருப்பது பற்றிய ஒரு பேட்டி.
இந்த இன்விடேஷன்ங்கிறது எல்லாருக்கும் போயிருக்கு, எல்லா சார்க் தேசங்களும் போயிருக்கு. ஒரு நாட்டை விட்டுட்டு மீதி பேர் எல்லாரையும் கூப்பிடுறதாகவோ இல்ல பாகுபாடு இல்லாம எல்லா சார்க் தேசங்கள் மன அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் கூப்பிட்டுருக்காங்க.
கட்டாய வேலை வாங்குதல் என்ற நவீன அடிமை முறை இலங்கையின் மலையக பகுதிகளில் நிலவுகிறதா என்பது குறித்த ஒரு பேட்டி. முப்பரிமாண தொழில்நுட்பத்தின் புதிய அம்சமான மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட முதல் இந்திய படமான கோச்சடையான் குறித்த ஒரு செய்தி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தாய்லாந்தில் ராணுவ புரட்சியின் மூலம் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய மறுதினம் புதிய ராணுவ நிர்வாகம் முன்னாள் பிரதமர் யங் லக் சின்னவத்ரா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் தடுத்து வைத்திருக்கின்றது. முன்னாள் பிரதமர் யங் லக் சின்னவத்ரா உட்பட மூத்த அரசியல் தலைவர்கள் 100 அதிகமானோரை பாங்காக்கில் இருக்கின்ற ஒரு ராணுவ மையத்துக்கு வரச்சொல்லி தாய்லாந்து ராணுவம் முன்னதாக அழைப்பாணை விடுத்திருந்தது. பலர் அங்கு வந்தார்கள். அவர்கள் பல மணி நேரத்தின் பின்னர் பாங்காக்கு வெளியே இருக்கின்ற ராணுவ முகாங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். நாட்டை ஆட்சி செலுத்துவதற்கு 3 அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளின் 6 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இதனிடையே கடந்த 24 மணி நேரமாக ராணுவ அறிவிப்புகளும் ராணுவ அணிவகுப்பு இசைகளும் ஒளிபரப்பாகி வந்த தாய்லாந்து தொலைக்காட்சியில் தற்போது மீண்டும் வளமையான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக தொடங்கியிருக்கின்றன. தாய் ராணுவம் தமக்கென ஃபேஸ்புக் பக்கம் ஒன்றை ஆரம்பித்திருந்தது. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் இசைகள் குறித்த அந்த பக்கத்தில் புகார்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தன. ஆனாலும் வெள்ளிக்கிழமை மாலை வரையில் அந்த பக்கத்துக்கு 2.5 லட்சம் பேர் விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதனிடையே தாய்லாந்தில் நடந்திருக்கின்ற ராணுவ ஆட்சி கவிழ்ப்புக்கு அண்டை நாடுகளும் கூட்டாளி நாடுகளும் விமர்சனம் தெரிவித்துள்ளன. தாய்லாந்தில் உடனடியாக இயல்பு நிலை திருப்ப சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் குரல் கொடுத்துள்ளன.
யுக்ரைனில் ஞாயிறன்று நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகளை தான் மதிப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கின்றார். யுக்ரைன் முழுமையான உள்நாட்டு போருக்குள் மூழ்கிவிட்டது என்றுதான் நம்பியதாகவும், ஆனால் தமது நாடு சந்திக்கின்ற நெருக்கடியிலிருந்து அது வெளிவர வேண்டும் என்றும் தமது தெரிவுகளை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்றும் யுக்ரைனியர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை தான் உணர்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்களால் நடத்தப்பட்ட வன்செயல்களில் ரஷ்யாவுக்கு சம்பந்தம் எதுவும் கிடையாது என்றும் அவர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடந்த பொருளாதார மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறியிருக்கின்றார்.
கொங்கோவின் முன்னாள் ஆயுதக்குழு தலைவர் ஜெர்மைன் கட்டாங்கா 10 முன்னர் புரிந்த போர்க்குற்றங்களுக்காக அவருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 12 சிறை தண்டனை அளித்திருக்கிறது. ஒரு கிராமத்தை முழுமையாக அழிக்கும் முயற்சியாக நடந்த படுகொலைகளின் போது கொலைகாரர்கள் மக்களை கொல்ல முன்னர் அவர்களின் கை கால்களை அறுத்து அட்டூழியம் புரிந்திருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தங்கம் நிறைந்த இத்தூரி மாகாணத்தில் நடந்த இந்த படுகொலைகளில் 100 மக்கள் கொல்லப்பட்டனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 2002 அமைக்கப்பட்டது முதல் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்ற 2வது நபர் கட்டாங்காதா என்பது குறிப்பிடத்தக்கது.
உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கின்ற சிறிய நாட்டு கைதி ஒருவருக்கு பலவந்தமாக உணவை ஊட்டுவதற்கு குவாண்டனாமா சிறையில் இருக்கின்ற ராணுவ அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக வழங்கப்பட்டிருந்த தடை உத்தரவை உணவு கொடுக்காவிட்டால் அபுவாகில் தாய்ப்பெண் வந்த கைதி இறந்து விடுவார் என்று கூறி அமெரிக்காவின் மத்திய அரசாங்க நீதிபதி ஒருவர் ரத்து செய்துவிட்டார். இந்த நடைமுறை துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்டது என்று மனித உரிமை குழுக்கள் விமர்சித்திருக்கின்றன. 2002 ஆகஸ்ட் மாதம் முதல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாமல் தாய்ப்பவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். தாம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து குவாண்டனாமாவில் இருக்கின்ற பல கைதிகள் பல வருடங்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள்.
கத்தோலிக்க திருச்சபை பாதிரிகளால் புரியப்பட்டிருக்கின்ற சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான சர்ச்சையை முறையாக கையாள்வதற்கு வத்திகான் தவறு இருப்பதாக சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநா குழு கடுமையாக விமர்சித்திருக்கிறது. துஷ்பிரயோகங்களை தாமாக முன்வந்து காவல்துறையினரிடம் முறையிடுவதற்கு வத்திகான் விருப்பம் காட்டவில்லை என்றும் ஐநா குழு விமர்சித்துள்ளது. வழக்குகளிலிருந்து தப்புவதற்காக சில பாதிரிமாரை திருச்சபையின் ஒவ்வொரு பங்கு பிரிவுகளுக்கும் இடமாற்றியிருப்பதையும் அந்த குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு பெறுவதற்கான உரிமையையும் திருச்சபை உதாசீனம் செய்திருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது.
ஈராக்கில் பக்தாதில் ஆட்சியில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் கடுமையாக எதிர்த்த போதிலும் தாம் முதல் தடவையாக தம்மிடம் இருக்கின்ற கச்சா எண்ணெயை விற்பனை செய்திருப்பதாக தன்னாதிக்கம் இருக்கின்ற பிராந்தியமான குர்திசானின் அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இந்த பெட்ரோலிய விற்பனையை தாம் கள்ளக்கடத்தலாக கருதுவதாக ஈராக்கிய மத்திய அரசாங்கம் கூறியிருக்கின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான ஒரு இந்தியா தொடர்பான ஒரு இலங்கை குறிப்பு. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் வைபவத்தில் கலந்து கொள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த வைபவத்தில் தம்முடன் வந்து கலந்து கொள்ள வருமாறு இலங்கையின் வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரனுக்கு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் விடுத்த அழைப்பை விக்னேஸ்வரன் நிராகரித்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடைய வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் வைபவத்தில் கலந்து கொள்ள உள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் புதுடெல்லிக்கு செல்லும் குழுவில் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு விடுத்துள்ள அழைப்பை வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்களின் ஊடாக அனுப்பப்பட்டுள்ள இந்த அழைப்புக்கான மறுப்பை அவர் கடிதம் ஒன்றின் ஊடாக தெரிவித்திருக்கின்றார். இதற்கான முடிவு தமது அமைச்சரவையுடன் கூடி கலந்தாலோசித்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் மத்திய அரசுக்கும் வடமாகாண சபைக்கும் இடையில் மிக வலுவான ஐக்கியம் இருப்பதாக அது எடுத்துக்காட்டக்கூடும் என்பதற்காகவே ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்கவில்லை என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வடக்கில் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக நிலை கொண்டிருப்பதனால் மக்கள் அங்கு பதட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதும் வடமாகாண சபையின் நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் பலவாறாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுமே உண்மை நிலையாகும். எனவே ஜனாதிபதியின் இந்த அழைப்பை தான் ஏற்றுக்கொண்டால் உண்மை நிலையை மறைப்பதாகவே அமையும் என்றும் வடமாகாண முதலமைச்சர் தமது கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் கேட்டேன்.
இந்தியாவிலிருந்து அழைப்பு வந்தது சாக் நாடுகளினுடைய தலைவர்களுக்கே தவிர ஏனைய ஒரு கல்ல. ஆகவே இங்கு இலங்கை ஜனாதிபதி தனது குழுவில் இவரையும் இணைத்துக் கொள்ள விரும்புகின்றார். ஆனால் வடக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் நமது ஜனாதிபதியை இதற்கு முன்பாக சில தடவை சந்தித்து தனது மாகாண சபையில் இருக்கக்கூடிய நிலைமைகளை கூறி மாகாண சபையில் தான் செய்ய வேண்டிய விடயங்களுக்கு ஆளுநருடைய தலையீடுகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தி ஜனாதிபதி தன்னுடன் ஒத்துழைப்பதனூடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கூறியும் கூட அது எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. இப்பொழுது நமது முதலமைச்சர் அவர் எழுதிய கடிதத்தில் அவர் வழக்கமாக கூறியிருக்கின்றார், நீங்கள் என்னை அழைத்து சென்று வடக்கு மாகாண சபைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருப்பதாக காட்ட முயற்சி செய்கின்றீர்கள். அது உண்மையான நிலைமை அல்ல. ஆகவே முதல் நீங்கள் மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்கள் அவற்றை சரியான முறையில் கொடுத்துவிட்டு நீங்கள் இதனை செய்வது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு வெளிவிவகார அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றார். ஜனாதிபதி எமது முதல்வரை அதுவும் வரை அந்த மாகாண சபையை நடத்த விடாமல் முடக்கி வைத்துக் கொண்டு அவரை தன்னுடன் வருமாறு கோருவது என்பது ஒரு அர்த்த புஷ்டியான கோரிக்கையாக ஒரு நம்பிக்கையான கோரிக்கையாக இல்லை. ஆகவே அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட அதனை ஏற்றுக்கொள்ளாது
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். அத்துடன் இலங்கை ஜனாதிபதி நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டால் அதில் தமிழக முதலமைச்சரும் கலந்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு சூழ்நிலையில் வடமாகாண முதலமைச்சர் எடுத்துள்ள முடிவு சரியானதே என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே இந்தியாவால் மஹிந்த ராஜபக்சேக்கு பக்ஷா அவர்களுக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பு தொடர்பாக தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. இதுகுறித்து எம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே அழைக்கப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் இன்று திமுக தலைவர் கருணாநிதியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தில்லியில் மோடியை சந்தித்து இதனை வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று கருணாநிதி விடுத்துள்ள அறிக்கையில் நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பதும் அவர் அந்த விழாவில் கலந்து கொள்ளவிருப்பதும் தமிழ்நாட்டு மக்களாலும் உலகத் தமிழர்களாலும் எவ்வகையிலும் ஏற்று வரவேற்கப்பட இயலாத ஒன்றாகும் என்றும் ஏற்கனவே இருந்த மத்திய காங்கிரஸ் அரசிடம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் சர்வதேச தமிழ் அமைப்புகளின் சார்பாகவும் பலமுறை இலங்கை அரசின் தமிழ் மக்களுக்கு முற்றிலும் எதிரான நடைமுறைகள் குறித்து எடுத்துச் சொல்லியும் இலங்கையை நட்பு நாடு என்றே தொடர்ந்து கூறி வந்ததன் காரணமாக ஏற்பட்ட எதிர்மறை விளைவினை அனைவரும் அறிவர் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழின உணர்வு சம்பந்தமான இந்த உண்மையை புதிதாக பொறுப்பேற்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடக்க நிலையிலேயே உணர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் என விரும்புகிறேன் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடியை சந்தித்து ராஜபக்சேவை அழைக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜபக்சேவை அழைக்கக்கூடாது என மோடியிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார்.
பாகிஸ்தானில் வாழுகிற இந்திய பிரஜைகளின் தொப்புள் கொடி உறவுகளை 50க்கு பிறகு அந்த மக்கள் அங்கே பாகிஸ்தானில் கொலை செய்யவில்லை. இங்கே லட்சக்கணக்கான தமிழர்களை இலங்கை அரசு கொலை செய்திருக்கிறது.
பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையரின் போர்க்குற்ற விசாரணையை எதிர்கொண்டுள்ள ராஜபக்சே பெருமை மிக்க இந்த விழாவுக்கு அழைப்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்து ராஜபக்சேவை அழைக்கும் முடிவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்த நிலையில் இந்திய அரசால் இந்த அழைப்பு ஏன் அனுப்பப்பட்டது என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கேட்டேன்.
இந்த அழைப்புகள் எல்லாமே அந்த பதவி ஏற்பு விழா கோசம் கூப்பிட்டுருக்காங்க. அதை விட அதிகமாகவும் அதை விட குறைச்சலாவோ ஒன்றும் விசேஷமா இல்லை. ஒன்று ரெண்டாவது, இந்த இன்விடேஷனுங்கிறது எல்லாருக்கும் போயிருக்கு, எல்லா சார்க் தேசங்களும் போயிருக்கு. ஒரு நாட்டை விட்டுட்டு மீதி பேர் எல்லாரையும் கூப்பிடுறதாகவோ இல்லை சில நாடுகளை கூப்பிடலாம் சிலத கூப்பிட வேண்டான்ற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா சார்க் தேசங்கள் மன அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் கூப்பிட்டுருக்காங்க. அதனால இதுல இதுல இருந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட போறதோ நெக்ஸ்ட் டே ஏதோ ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருவாங்களோன்ற அந்த லெவலுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. அதனால இது வந்து இந்த இன்விடேஷன் ஒரு ஜனநாயக ப்ராசஸ்ல எலெக்ட் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர், ஜனநாயகம்ன்றது நம்ம எல்லா அண்டை நாடுகள்லயும் வேல்யூபிள் ஒரு ஐடியாவை தான் வச்சிருக்கிறோம். அதனால அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டது தவிர வேற ஒன்றும் இல்லை. வந்து எங்களுடைய தலைவர் ராஜ்நாத்ஜியை பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் எங்க தலைவரும் அவங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லியிருப்பாங்கன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை.
எனவே இந்த இந்த முடிவில் ஒரு மாற்றம் இருக்குங்கிற கருத்து உங்களுக்கு இல்லை இப்போதைக்கு?
எனக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரீஃப் இல்லைங்க.
ஆனா இந்த இது மற்ற நாடுகளுக்கு நீங்க கொடுக்கிற மாதிரியான ஒரு இதை பார்க்க முடியாது. இது வந்து இப்ப பாகிஸ்தான் பிரதமர்னா அது இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஆனா பாகிஸ்தான்ல இந்தியர்கள் யாரும் இந்த அளவுக்கு அல்லது இந்தியாவை இந்திய வம்சாவளியினர் யாரும் கொல்லப்படலைங்க. ஆனா இங்க வந்து இந்தியாவோட மிகவும் நெருக்கமான தொடர்புள்ள மொழிவாரியாகவும் மற்றும் இன ரீதியாகவும் தொடர்புள்ள தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தின் மீது ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டும் என்றெல்லாம் கூட கோரிக்கைகள் இருக்கின்றன. இப்போது ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலும் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு ஒரு விசாரணையை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் அழைப்பது என்பது சரியான ஒரு சமிக்ஞைகளை தமிழ்நாட்டில் தராது என்ற ஒரு கருத்து இருக்கிறது.
நீங்க அதனாலதான் நான் இவ்வளவு விவரமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்றீங்கன்றதுனால நான் சொல்றேன். சார்க் தேசங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, இது எல்லா அண்டை நாட்டுக்கும் கொடுத்துருக்கோம். திருப்பி நான் அதே லைன ரிப்பீட் பண்றேன், ஒரு தேசத்தை விட்டுட்டு இன்னொரு தேசத்தை மாத்திரம் கூப்பிட்டாலும் அது சரியில்லை. அதோட வந்திருக்கக்கூடிய புது அரசு, எது நாளைக்கு திங்கட்கிழமை அரசு அமைக்க போறோமோ அந்த அரசு எல்லாரோடையும் நல்ல உறவு கோசம் ஒரு முயற்சி எடுத்திருக்கு. ஒரு ப்ரோஆக்டிவா எல்லாரையும் வாங்க நீங்க இந்த செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோமே தவிர அது தவிர இன்னும் ஜாஸ்தி எதுவும் பண்ண போறது இல்லையே. அதனால அண்டை நாடுகளுடன் உறவு நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தோட கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்புகள், இது ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பியிருக்கோமே தவிர இதுல வேற விதமா நம்ம யோசனை பண்ணவே வேண்டிய தேவையில்லை.
அதே மாதிரி இதே இப்ப ஒரு பேரல் பாத்தீங்கன்னா காமன்வெல்த் தலைவருடைய உச்சி மாநாடு கொழும்புல நடந்துச்சு. அது ஒரு மல்டி லேட்டரல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சர்வதேச நாடுகள் கலந்துகிற ஒரு நிகழ்ச்சி, சர்வதேச அமைப்பு நடத்துற ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து இந்திய பிரதமர் போகக்கூடாதுன்னு அழுத்தம் தரப்பட்டு இந்திய பிரதமர் அதுக்கு போகாமல் வெறும் வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டும் அனுப்பிச்சாங்க. அது ஒரு உச்சி மாநாடுன்னு சொன்னால் கூட பிரதமர் போகலை. அவர் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார், இப்பொழுது மோடி மதிப்பளிக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை வராதா?
இல்லை, வரவே வராது. ஏன்னா அந்த கூட்டமைப்போ அந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கோ போகும்போது நீங்கள் விவரமா மீதி விஷயத்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க எழுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கு. அந்த ப்ராபபிலிட்டியில போய் நீங்க என்ன சொல்வீங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அது வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட இங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஸ்வேரிங் இன் செரிமனி, அதுக்கு அவங்க வராங்க, அட்டன் பண்றாங்க. ஒரு ப்ரோஆக்டிவா ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிறார், அவர் எப்படி எங்களெல்லாம் டீல் பண்ணுவாரோன்ற அந்த எண்ணம் இல்லாம எல்லாரையும் நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சமமா சார்க் தேசங்கள் எல்லாரும் மீட் பண்றோம் அப்படிங்கிற அந்த அளவுல பார்க்கும் போது அந்த தூரத்துக்கு நாங்க போகவே இல்லை. அந்த அந்த டீடைல்ஸ்ல நாங்க ஒர்க் அவுட்டே பண்ணல.
பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலகில் நவீன அடிமை முறைகளில் ஒன்றான கட்டாய தொழில் முறைகளை, கட்டாயமாக வேலை வாங்கும் முறைகளை ஒழிப்பதற்காக உலக நாடுகளை சட்டப்படி நிர்பந்திக்கும் சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றில் அரசுகள் கையெழுத்திட வேண்டும் என்று அடிமைத்தனம், குடியேறிகள் மற்றும் மனித கடத்தல்கள் தொடர்பாக ஆராயும் ஐநாவின் சுயாதீன நிபுணர் குழு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கட்டாய தொழில் முறைகளின் நிலைமை குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஐஎல்ஓ என்ற சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் இந்த வாரம் வெளியிட்டிருக்கின்ற புதிய புள்ளி விவரங்களில் முன்னர் மதிப்பிடப்பட்டதை விடவும் 3 மடங்கு அதிகமாக, அதாவது ஆண்டுக்கு 150 பில்லியன் டாலர்கள் கட்டாய தொழில்முறைகள் மூலம் லாபமாக ஈட்டப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வெறும் மே 28 நடக்க இருக்கின்ற உலக தொழிலாளர் மாநாட்டில் அரசுகளை சட்டப்படி நிர்பந்திக்கும் உடன்படிக்கை ஒன்றுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு ஐஎல்ஓவின் உறுப்பு நாடுகளை மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உலகில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என சுமார் 2 கோடி பேர் கட்டாய தொழில் முறைகளினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக நிகழ்கால அடிமை முறைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு தூதர் குல்நாரா ஷாஹினியன் கூறுகின்றார். நவீன அடிமை முறையின் ஒரு வடிவமாக பார்க்கப்படுகின்ற கட்டாய தொழில் முறைகளின் நிலைமை இலங்கையில் எப்படி இருக்கிறது, குறிப்பாக மலேக பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகத்துக்கு இருக்கின்ற சட்ட பாதுகாப்பு என்ன என்பது உள்ளிட்ட கேள்விகளை தொழிலாளர் பிரச்சனைகள் தொடர்பாக வழக்குகளை நடத்தி வந்திருக்கின்ற வழக்கறிஞர் இ தம்பையா அவர்களிடம் கேட்டேன்.
பெருந்தோட்ட தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கம்பெனியினரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை, வித்தியாசமான நிர்பந்தங்களுக்கு தொழிலாளர்களை உட்படுத்துகிறார்கள். தேவை குழம்பு சில தோட்டங்களில் 25 கிலோவும் எடுத்தால்தான், அல்லது 28 கிலோ வரையும் குழம்பு எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து அதற்கு குறைவாக எடுக்கின்றவர்களுக்கு அரைநாள் சம்பளத்தை கொடுக்கின்ற மிகவும் மோசமான நவீன அடக்குமுறைக்கு தொழிலாளர்களை உட்படுத்துகின்றனர். நிரந்தர குடியிருப்புகள் அவர்களுக்கு தோட்டத்திலோ தோட்டத்திற்கு வெளியிலே இல்லாத சூழ்நிலையில் உள்ள ஒரு தொழிலாளர் வர்க்கமாக உலகத்திலே எங்கும் இல்லாத நிலைமையில் இலங்கை தோட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருந்து வருகிறார்கள். பெருந்தோட்ட குடியிருப்புகளை, குறிப்பாக இந்த லைன் அறைகளை தொடர்ந்து தொழிலாளர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை பெருந்தோட்ட முகாமத்தை செய்கின்ற கம்பெனிகள் தீர்மானிக்கின்றனர். சில தோட்டங்களிலே கூடுதலாக சுரண்டுவதற்காக 30 நாளும் 1 மாதம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை தொழிலாளர்கள் எதிர்த்துணிக்கிறார்கள். சபரகம மாகாணத்திலேயே இது அதிகமாக காணப்படுகிறது. தொழிலாளர்கள் அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு லைனரில் இருக்க முடியாது என்ற நிர்பந்தத்தையும், அதே நேரத்தில் இந்த 30 நாள் வேலை செய்யாமல் தொழிலாளர்கள் வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்கின்ற போது அவர்களை அடியாட்களை வைத்து தாக்குகின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இவ்வாறு தொழிலாளர்கள் 21ஆம் நூற்றாண்டிலும் கூட மிகவும் மோசமான அடிமை நிலைமைக்கு செல்லப்படுகின்ற ஒரு முறை காணப்படுகிறது. உபரி லாபத்தை சம்பாதிப்பதற்கு, உபரி உற்பத்தியை மேற்கொள்வதற்கு பெருந்தோட்ட தொழில் கம்பெனிகள் மிகவும் உற்சாகமாக செயற்படுகின்றன.
இலங்கையில் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான தொழிற்சட்டங்கள் இருக்கின்றன. இந்த தொழிற்சட்டங்கள் மலேக தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்கின்றன?
வேலை நீக்குவது தொடர்பாக கண்டபடி நீக்க முடியாது என்று பொதுவாக கைத்தொழில் பணக்கிற சட்டம் இருந்த போதும் கூட வேறு வேறு வித்தியாசமான முறைகளில் பெருந்தோட்டிலிருந்து தொழிலாளர்கள் நீக்கப்படுகிறார்கள். அதிகமாக இந்த வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது அது வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என்றோ, அல்லது வீடுகளுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய திருத்தங்களை செய்து ஒரு வீடுகள் மேலதிகமாக ஒரு அறையையோ அல்லது ஒரு விராந்தையோ கட்டுகின்ற போது இதை கைவிட்டால்தான் தொழிலுக்கு வர முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தை நிறுத்தப்படுத்துகின்றன. கம்பெனிகளுக்கு சார்பாக அவைகள் விடுக்கின்ற நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்காதுன்ற போது தொழிலை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தோட்ட தொழிலாளர் தள்ளப்படுகிறார்கள்.
குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள் இந்த பிரச்சனைகளை சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் போன்ற சர்வதேச மட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தவரையில் 80களில் 70களிலே பெருந்தோட்ட தொழில்துறையிலே இருந்த தொழிற்சங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சர்வதேச ரீதியாக கொண்டு சென்று பல விடயங்களுக்காக குரல் எழுப்பி இருக்கின்றன. அதனூடாக சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை பல்தேச கம்பெனிகள் இயங்குகின்ற சூழ்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்கள் பிரித்தானியர் காலத்திலே இருந்த அதே அமைப்பு கட்டமைப்பிலே சிலவேளை அதை விட மிகவும் சீரழிந்த சூழ்நிலையிலே பேருக்கு தொழிற்சங்கங்களை நடத்துகின்ற நிலைமையில் இருப்பதன் காரணமாக உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலே தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற அந்த மேடைகளை அல்லது அதற்குரிய இடங்களை பாதிக்காமல் இருக்கின்றன. இதற்கு முக்கியமாக காரணம் என்னவென்றால், இந்த பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களுக்கும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கூட்டு ஒப்பந்தமானது தொழிற்சங்கங்களை ஒரு வரையறைக்குள்ளே வைத்து தொழிற்சங்கங்களை ஆட்டி படைக்கின்றவாறு அது அமைக்கப்பட்டிருக்கின்றது
என்றார் மக்கள் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் இ தம்பையா.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் சமீபத்தில் 11 மாத குழந்தை ஒன்று ஜீப்பில் இணைக்கப்பட்ட பாராசூட் மூலம் வானில் உயர்த்தப்பட்டு இழுத்துச் செல்லப்படும் பாரா சீலிங் என்ற சாகச விளையாட்டில் பயன்படுத்தப்பட்டது சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
கேரளாவில் உள்ள ஒரு பெற்றோர் முகமது நிசாம் மற்றும் சஃப்ரீனா நிசாம் தங்களின் 11 மாத பெண் குழந்தையான நியா நிசாமை சுமார் 100 அடி உயரத்தில் பாராசெயலிங் சாகசத்திற்கு அனுப்பியுள்ளனர். குழந்தையின் பெற்றோர் வேண்டுகோளுக்கு இணங்க மலபார் ஏரோ விளையாட்டு மையத்தினர் கண்ணூரில் உள்ள முழப்பிலங்காட் என்ற இடத்தில் உள்ள கடற்கரையில் குழந்தையை பாராசெயலிங் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த செயலை செய்ததற்காக பெற்றோருக்கு பலர் தரப்பிலிருந்து கண்டனம் எழுந்துள்ளது. எடக்காட் பகுதி காவல்துறையினர் அந்த பெற்றோர்கள் மீது சிறார் நீதி சட்டத்தின் பிரிவு 23 கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய குழந்தையின் உறவினர் சிராஜ் அகமத், நியா நிசாமிற்கு பாராசெயலிங்கில் 1 மாத காலம் பயிற்சி வழங்கப்பட்டது. அவள் அதை நன்றாகத்தான் பயின்றாள். ஆனால் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் கூடியதைக் கண்டு அவள் பயந்து போய் அழுதாள். இந்த நாள் வரை இந்த வயது வரம்பு பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் நியாவின் தாய் சஃப்ரீனா கூட தான் 2 வயது குழந்தையாய் இருக்கும் போது அந்த பாராசெயலிங்கில் சென்றாள் என்றார் குழந்தையின் உறவினர் சிராஜ் அகமது. காவல்துறை ஒரு பக்கம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் இதேவேளை, கேரள மாநில மனித உரிமை ஆணையமும் ஊடக அறிக்கைகளை கண்டு தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கிறது. இந்த விசாரணையை தலைமை தாங்கும் கேரள மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைமை புலனாய்வுத்துறை அதிகாரி ஸ்ரீஜித், இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற விளையாட்டு அமைப்பின் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய மலையேறும் கலை அறக்கட்டளையின் இணைப்பு தான் நாங்கள் என்று இந்த மலபார் ஏரோ விளையாட்டு நிறுவனம் கூறுவதால் அது தொடர்பில் விசாரணை செய்யவும், இந்த விளையாட்டின் வரம்புகளையும் விதிமுறைகளையும் விசாரணை செய்யவும் இந்திய மலையேறும் கலை அறக்கட்டளையின் பிரதிநிதிகளை நான் திங்கட்கிழமை சந்திக்கிறேன் என்றார் கேரள மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைமை புலனாய்வுத்துறை அதிகாரி ஸ்ரீஜித்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. முப்பரிமாண மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிவரும் முதல் இந்திய படம் என்ற விஷயத்துடன் ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் என்று வெளியாகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.
3D மோஷன் கேப்சர் டெக்னாலஜியின் உயரிய தொழில்நுட்பமான பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் முழுநீள இந்திய திரைப்படமான கோச்சடையான் இன்று வெள்ளிக்கிழமை வெளியாகியுள்ளது. 2009 வெளியான அவதார் மற்றும் 2011 வெளியான அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின் போன்ற படங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல சர்ச்சைகளுக்கு பிறகு இன்று வெளியாகியுள்ளது. பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து பயன்படுத்தப்படும் இது போன்ற ஒரு தொழில்நுட்பம் இந்திய திரையுலகத்துக்கு எப்படி அறிமுகம் ஆகியது என்று ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலைக்காக இந்திய தேசிய விருது பெற்றுள்ள கலைஞர் ஸ்ரீனிவாஸ் மோகனிடம் கேட்டேன்.
பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர்ல ஓன்லி ஃபேஷியல் மட்டும் நான் வந்து இந்த மாற்றான் படத்துல வந்து நம்ம சூர்யா சாருக்கு அந்த ஃபேஷியல் அவர் டியூயல் ரோலா ஆக்ட் பண்ணிப்பார் அதுல. பட் அது வந்து ரொம்ப சின்ன, ரொம்ப லிமிட்டெட். பட் இதுல பாத்தீங்கன்னா கொச்சடன் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் மோஷன் கேப்சர் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் எல்லாமே சேர்ந்து அதுல யூஸ் பண்ண படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து கொச்சடன்.
இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சிகளுக்கு வந்து தென்னிந்தியால தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு பட்சம் நம்ம சொன்னா கூட, ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா நம்ம வந்து பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த கோச்சடையன் படம் கூட பாத்தீங்கன்னா வந்து சைனால போயிட்டு விலை ரொம்ப கம்மியா பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த காம்ப்ரமைசஸ்னால வந்து தரம் குறைவா மதிப்பிடப்படும் நினைக்கிறீங்களா?
இன்னொரு விஷயமா திங்க் பண்ணா, நம்ம வந்து இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஆக்சுவலா ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம ஓவராலா நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்ல எல்லாரோட மேல நிறைய நம்ம பெட்டரா தான் பண்ணோம்
என்றார் இந்திய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலைஞர் ஸ்ரீனிவாஸ் மோகன்.
நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றும் இல்லை செயல்.
தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 6 இந்திய மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த், சரத்குமார், ஆதி, தீபிகா படுகோன், ஷோபனா, நாசர் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடித்துள்ளனர். அத்தோடு ஒரு புதிய முயற்சியாக மறைந்த பிரபல தமிழ் நடிகர் நாகேஷ் கதாபாத்திரத்தையும் இந்த திரைப்படத்திற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். உடல் அசைவுகளை பதிவு செய்து உருவாக்கப்படும் இந்த தொழில்நுட்பத்தில் மறைந்த நடிகர் நாகேஷ் கதாபாத்திரத்திற்காக இயக்குனர் மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா தனது அசைவுகளை பதிவு செய்தார். இந்த வாய்ப்பு பற்றியும் கதாபாத்திரத்தை உருவாக்கிய விதம் குறித்தும் ரமேஷ் கண்ணா அவர்களிடம் கேட்டபொழுது,
நாகேஷ் சார் ஒரு பெரிய ஏஸ் ஆஃப் காமெடின்னு சொல்லுவாங்க, அவரை மீறி யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கடை பின்னாடி கடை வச்சிங்களேன், அதனால் அவருடைய கேரக்டர் நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும் அது. ஏன்னா நான் அவருடைய நாகேஸ்வரோட பயங்கரமான ஃபேன். அப்போது கோச்சடியான் டிஸ்கஷன் நடக்கிற நேரத்தில், கோச்சடியான்றது வந்து ஒரு 3D அனிமேஷன் பிக்சர். அப்போது திடீர்னு ஒருத்தர் பேசும்போது நான் டைரக்டர் சொன்னேன், சார் இதில் வந்து காமெடினா வந்து நம்ம யார் வேணால் கொண்டு வரலாமே, நாகேஷ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நாகேஷ் டைரக்டர் ரவிக்குமார் சார் பார்த்த ஞாபகம் இல்லை என்ற படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு வேறு அவர், அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நாகேஷ் சார். சொன்னோன்னா அவரும் அக்செப்ட் பண்ணி நாங்கள் நாகேஷ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணோம்
என்றார் இயக்குனர் மற்றும் நடிகர் ரமேஷ் கண்ணா.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஒரு சர்வதேச குறிப்பு ஒன்றை பார்ப்போம். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டும் என்று வாதாடுகின்ற கட்சியான யூகிப், அதாவது யூகே இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி, பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் முன்புக்கு அதிகமான இடங்களை வென்றிருக்கிறது. சுருக்கமாக யூகிப் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தாம் போட்டியிட்ட தொகுதிகளில் பதிவான வாக்குகளில் கால்வாசிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதாக முடிவுகள் காட்டுகின்றன. இங்கிலாந்தில் யூகிப் அடைந்து வருகின்ற இந்த முன்னேற்றத்துக்கு வெற்றிக்கு காரணங்கள் என்ன? பிபிசியின் அரசியல் விவகார செய்தியாளர் ராப் வாட்சன் அடங்கும் குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
இங்கிலாந்தில் உள்ளாட்சி தேர்தல்களும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலும் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியாகி வர எந்தெந்த கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாகி வருகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்தவரை யூகே இண்டிபெண்டன்ஸ் கட்சி நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தல்களோடு சேர்ந்து நடந்த ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலிலும் யூகிப் வெற்றிகளை பெறலாம் என்று தெரிகிறது. ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமைதான் எண்ணப்பட இருக்கின்றன. லண்டனை தவிர நாட்டின் ஏனைய இடங்களில் பரவலாகவே யூகிப் கட்சிக்கு மக்களின் ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. பிரிட்டனின் மைய நீரோட்ட அரசியலில் இருக்கின்ற 3 பிரதான கட்சிகளிடமிருந்து வாக்குகளை பிரித்து இந்த கட்சி மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. அந்த கட்சியின் முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கிய காரணம் அதன் வசீகரமான தலைவரான நைஜல் ஃபராஜ் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஊடகங்களிலேயே பீர் குடித்தபடியும் சிகரெட் பிடித்தபடியும் தோன்றுபவர் அவர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியே வர வேண்டும், அப்போதுதான் பிரிட்டனில் அளவுக்கதிகமாக இருந்து வருகின்ற வெளிநாட்டவரின் குடிவரவை கட்டுப்படுத்த முடியும், இந்த நாட்டில் யார் வருவது யார் வாழ்வது என்பதையெல்லாம் அந்த நாடேதான் தீர்மானிக்க வேண்டும் என்று வலுவாக வாதிடக்கூடியவர் இவர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்கள் செலவுகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து கணக்கு காட்டி பணம் வாங்கியதில் நடந்திருக்கின்ற ஊழல் காரணமாகவும், 2008 ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி காரணமாகவும், பொதுவாகவே மைய நீரோட்ட கட்சிகளின் அரசியல்வாதிகள் மீதும் அரசியல் அமைப்புகள் மீதும் மக்களுக்கு இருந்து வருகின்ற ஆத்திரமும் அதிருப்தியும் கூட யூகிப் கட்சிக்கு சாதகமாக போயிருக்கிறது என்று சொல்லலாம். யூகிப்பின் முன்னேற்றத்துக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் அரசியலில் 3 கட்சிகள் என்ற நிலை மாறி இனி 4 கட்சிகள் வாக்குகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் உருவாகியிருப்பதாகவே பரவலாக பேசப்படுகிறது. இந்த நிலையால் கன்சர்வேட்டிவ் கட்சி, லேபர் கட்சி, லிபரல் டெமோக்ராட் கட்சி ஆகிய 3 சற்று கலக்கமடைந்திருக்கின்றன. யூகிப் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற மக்களுடைய கவலைகள் என்னவென்பதை கண்டறிந்து அவர்களுடைய ஆதரவை மீண்டும் வென்றெடுக்க முயலுவோம் என அந்த 3 கட்சிகளும் சூளுரைத்திருக்கின்றன. அதிருப்தி கொண்ட வாக்காளர்கள் இந்த ஒருமுறை உள்ளாட்சி தேர்தலிலும் ஐரோப்பிய தேர்தலிலும் யூகிப் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த முறை பொது தேர்தல் என்று வரும்போது அவர்களெல்லாம் மைய நீரோட்ட கட்சிகளுக்கு திரும்பி விடுவார்கள். யூகிப் கட்சியை நாட்டை ஆள்வதற்கான ஒரு முக்கிய கட்சியாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என மைய நீரோட்ட அரசியல் கட்சிகள் நம்புகின்றன.
பிபிசியின் அரசியல் விவகார செய்தியாளர் ராப் வாட்சன் வழங்கிய குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். செய்தியரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் ஜெயபிரகாஷ்.
தாய்லாந்தில் ராணுவ புரட்சியின் மூலம் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய மறுதினம் புதிய ராணுவ நிர்வாகம் முன்னாள் பிரதமர் இயங்க சினவத்தையும் அவரது குடும்பத்தையும் தடுத்து வைத்திருக்கிறது. யுக்ரைனில் ஞாயிறன்று நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகளை மதிப்பதாக ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபை பாதிரிகளால் புரியப்பட்டிருக்கின்ற சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான சர்ச்சையை முறையாக கையாள்வதற்கு வத்திக்கான் தவறியுள்ளமை தொடர்பில் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநா குழு கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.